நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 20 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அமையவுள்ள தேசிய அரசாங்கத்தில் இணைவது குறித்து விவாதிக்க 6 கொண்ட குழுவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைத்துள்ளது பற்றிய செய்திகள், அந்த அரசு குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுடன் ஒரு உரையாடல்,
எதிரும் அரசாங்கமானது மைத்ரி ரணில் அரசாங்கமாக இருக்க போகின்றது, தேசிய அரசாங்கமாக இருக்க போகின்றது. நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்தை உருவாக்கும் விஷயத்தில் அக்கறை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த உருவாக்கப்படும் அரசாங்கத்தை நிச்சயமாக தமிழ் முப்போ கூட்டணி ஒரு பங்களிப்பை வழங்கும், அங்கத்துவம் பெறும்.
நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் தோல்வி அடைந்தாலும் அரசியல் பணி தொடரும் என்று விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் கட்சி தெரிவித்துள்ளவை, இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்காரா இன்று தனது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆடும் வேளையில் அவரது ஆளுமை குறித்த ஒரு பார்வை,
பேட்ஸ்மேன்கிற அளவுலயே அவர் வந்து மிகப்பெரிய சாதனையை பண்ணிடுறாரு. சங்கக்காரா இல்லாத இலங்கை அணி என்பது ஒரு முழுமையான அணியாகவே அதை பார்க்க முடியாது. அடுத்த டெஸ்டில் விளையாடும் பொழுது அந்த இலங்கை அணி வந்து நிச்சயமாக ஒரு குறைவு.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
திங்கட்கிழமை தாய்லாந்தில் நடந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தியவர்கள் என்று சந்தேகிக்கப்பட்ட 2 ஆண்கள் தாமாகவே முன்வந்து காவல்துறையினர் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் தாங்கள் தவறுதலாக குற்றம் சுமத்தப்படுவதாக அவர்கள் இருவரும் தெரிவித்துள்ளனர். சிசிடிவியில் காணப்பட்ட இந்த 2 ஆண்களும் சுற்றுலா வழிகாட்டிகள் என்று தம்மை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னணியில் இருந்தவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் தாய்லாந்து அதிகாரிகள் திணறி வருகிறார்கள். இந்த குண்டுவெடிப்பில் 20 கொல்லப்பட்டனர். இந்த குண்டுவெடிப்பை சர்வதேச பயங்கரவாத குழு நிகழ்த்தியிருக்க முடியாது என்று தாய்லாந்து அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த குண்டுவெடிப்பின் பின்னணியில் இருந்ததாக சந்தேகிக்கப்பட்ட முக்கிய சந்தேக நபர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்றும், மிகப்பெரிய வலைப்பின்னலின் ஒரு பகுதியாக அவர் செயலாற்றியிருக்கலாம் என்றும் தாய்லாந்து அதிகாரிகள் முன்னர் தெரிவித்திருந்த கருத்துடன் இன்றைய அவர்களின் இந்த கருத்து எப்படி பொருந்தி போகிறது என்பது தெளிவாக தெரியவில்லை.
பிரிட்டன் ஈரானுக்கான தனது தூதரகத்தை அந்நாட்டு தலைநகர் டெஹ்ரானில் இவ்வார இறுதியில் மீண்டும் திறக்க உள்ளது. 2011 ஆண்டில் ஈரானிய ஆர்ப்பாட்டக் குழு ஒன்று பிரிட்டன் தூதரக கட்டிடம் அமைந்துள்ள வளாகத்திற்குள் புகுந்து சூறையாடியதோடு அங்கிருந்த ஆவணங்களையும் திருடிச் சென்றது. இதையடுத்து அந்த தூதரகமும் மூடப்பட்டது. பதிலடியாக லண்டனில் இருந்த ஈரானிய தூதரகத்தை மூடிய பிரிட்டன் அரசாங்கம் அந்நாட்டு ராஜ்ய அதிகாரிகளையும் வெளியேற்றியது. அணு ஒப்பந்தம் தொடர்பில் 6 உலக வல்லாதிக்க நாடுகளுடன் ஈரான் ஒப்பந்தம் ஒன்றை எட்டியதை அடுத்து தமது தூதரகத்தை டெஹ்ரானில் மீண்டும் திறக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக பிரிட்டனின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பிலிப் ஹெமண்ட் கடந்த மாதம் தெரிவித்திருந்தார்.
மேசடோனியாவின் வடக்கு மற்றும் தெற்கு பிராந்தியங்களில் வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தபடி இருப்பதை தொடர்ந்து அங்கே அவசர நிலையை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அந்த பிராந்தியங்களில் அதிகரித்து வரும் அழுத்தங்களை கையாள்வதற்கு திறமையான கட்டுப்பாடுகள் அங்கே தேவை என்று அரசு கூறுகிறது. அங்குள்ள நிலைமைகளை கையாள்வதற்கு இராணுவத்தை அங்கே அனுப்பப்போவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்தில் வந்து சேரும் பெரும்பான்மையான குடியேறிகள் அங்கிருந்து வடக்கு மற்றும் மேற்கு ஐரோப்பியாவுக்கு செல்ல விரும்பி பயணிக்கும் வழித்தடத்தில் மேசடோனியா அமைந்திருக்கிறது. எல்லைக் கடவைகள் நெருக 100 குடியேறிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக இன்று பிரான்சிலிருந்து பிரிட்டனுக்கு வர விரும்பும் சட்டவிரோத குடியேறிகள் பயன்படுத்த விரும்பும் சேனல் டன்னல் என்கிற சுரங்கப்பாதையை கையாள்வது தொடர்பில் பிரான்சும் பிரிட்டனும் புதிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருக்கின்றன.
புருண்டியின் அதிபராக பியே குருன்சிசா மீண்டும் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதன் மூலம் மேலும் 5 அவர் புருண்டியின் அதிபராக நீடிப்பார். அவர் அதிபராக பதவிப்பிரமாணம் செய்வார் என்ற அறிவிப்பு பதவிப்பிரமாணம் செய்வதற்கு சில மணி நேரத்துக்கு முன்புதான் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது.
It was a surprise event announced 2 before it began and coming a week earlier than scheduled.
கடந்த மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் குருன்சிசா மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிட்டார். ஆனால் எதிர்க்கட்சியினர் இந்த தேர்தலை புறக்கணித்தனர். கலவரங்களும் நடந்தன. அதிபர் குருன்சிசா 3 முறையாக அதிபர் பதவிக்கு போட்டியிடுவது அரசியல் சாசனத்திற்கு முரணானது என எதிர்க்கட்சியினர் கண்டனம் தெரிவித்தனர். அவரின் பதவியேற்பு வைபவத்தில் வெளிநாட்டு தலைவர்கள் பங்கேற்கவில்லை. பல நாடுகள் தமது பிரதிநிதிகளை இந்த வைபவத்திற்கு அனுப்ப முடியாமல் போனதற்கு வருந்துவதாக புருண்டியின் அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
ஆப்கான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தாங்கள் நடத்திய வான் தாக்குதல்களில் 43 தீவிரவாத சந்தேக நபர்களை கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் வடக்கில் இருக்கும் வடக்கு வசிரிஸ்தானில் செயல்படும் ஆயுத தீவிரவாதிகளுக்கு எதிராக 1 காலமாக ராணுவம் நடத்திய தாக்குதல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த வான் தாக்குதல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. தமது தாக்குதல் நடவடிக்கைகள் துவங்கியதிலிருந்து இதுவரை சுமார் 3000 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மோதல் நடக்கும் இடம் தலைநகரிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. அங்கே ஊடகவியலாளர்கள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. எனவே இதுகுறித்து ராணுவம் தெரிவிக்கும் தகவல்களை சரிபார்ப்பதற்கு அங்கே வழியில்லை.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி கூடுதலான இடங்களில் வென்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு போதிய எண்ணிக்கை அவர்களுக்கு கிடைக்காத சூழலில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதில் சேர்வது குறித்து ஆராய்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 6 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று இன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகின்றார் கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஆதரவை பெற்றுக் கொடுப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. இன்று காலை நடைபெற்ற அந்த கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த கட்சியின் பதில் செயலாளர் துமிந்த திசாநாயக்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்.
மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி
தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இன்று கூடிய மத்திய குழு கூட்டத்தின் போது அரசாங்கம் ஒன்றை அமைப்பது சம்பந்தமாக ஆராயப்பட்டதாக தெரிவித்த துமிந்த திசாநாயக்க ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கமைய பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு மத்திய குழு அனுமதி வழங்கியதாகவும் தெரிவித்தார். தேசிய அரசாங்கம் அமைப்பது சம்பந்தமாக மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் தலைமையில் விசேட குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் முன்னாள் அமைச்சர்களான நிமல் சிறிபாலடி சில்வா, சரத் அமுனுகம, மகிந்த சமரசிங், எஸ்பி திசாநாயக்க, சுசில் பிரேம்ஜயந்த் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த விசேட குழு தேசிய அரசாங்கம் அமைப்பது சம்பந்தமாக மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் செயலாளர் துமிந்த திசாநாயக்க. குறைந்தபட்சம் 2 வருடங்களுக்காவது இந்த தேசிய அரசாங்கம் செயற்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சுசில் பிரேம்ஜயந்த் கருத்துக்களை தெரிவித்த போது,
ஜனாதிபதி மாட்டுமே விவசாயுக்குழு வலையத்தை இன்னே பிகிட்டு ஆண்டுள்ள ஆராதனைகளை கட்டுத்துக்கிறான். ஸ்ரீலங்கா பாக்ஷே நாயக்க
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விடுத்த வேண்டுகோள் ஒன்றுக்கமைய தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு அனுமதி வழங்கியதாக தெரிவித்த சுசில் பிரேம்ஜயந்த், இதன்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். எமது நாடு தற்போது தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளது. இவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது அவசியம் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கருதுவதாக தெரிவித்த சுசில் பிரேம்ஜயந்த், இதன்படி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கமைய தேசிய அரசாங்கம் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
இலங்கையில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய அரசு அமைய ஒன்றை ஏற்கப்படும் பணிகள் குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார் வழங்கிய தகவல்கள். அதேவேளை ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தேசிய அரசு ஒன்று அமைவதை மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் உள்ள சில கட்சிகள் எதிர்க்கின்றன. இப்படியான நடவடிக்கை ஜனநாயக துஷ்பிரயோகம் என அந்த கூட்டமைப்பில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கூறுகின்றார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பு தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
தேசிய அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம் நாட்டின் ஜனநாயகத்தை துஷ்பிரயோகப்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் இம்முறை தேர்தலில் போட்டியிட்டவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளருமான வாசுதேவ நாணயக்கார பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இம்முறை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 106 இடங்களே கிடைத்துள்ளன. அதன் அடிப்படையில் நிலையான ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு அக்கட்சிக்கு மேலும் பல இடங்கள் தேவைப்படுகின்றன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிலர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஊடாக ஜனநாயகத்திற்கு முரணாக எதிர்க்கட்சிக்குள் இழுக்கப்படுவதே இந்த தேசிய அரசாங்க முயற்சியின் அடிப்படையாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தேசிய அரசாங்கம் என்ற பெயரில் நாட்டின் ஜனநாயகத்தை இவர்கள் துஷ்பிரயோகம் செய்கின்றனர் என தெரிவித்த வாசுதேவ நாணயக்கார, எதிர்க்கட்சி என்ற வகையில் செயற்பட மஹிந்த ராஜபக்ச தலைமையில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர் எனவும் கூறினார்.
மஹிந்த
எதிர்கட்சி என்ற வகையில் செயல்பட மஹிந்த ராஜபக்சேவின் தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் 60 பேர் இருக்கிறோம். எமது கட்சி பெரிய அளவில் தோல்வியை காணாவிட்டாலும் தற்போது ஏற்பட்டுள்ள பின்னடைவு தொடர்பில் நாம் ஆராய வேண்டியுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர் தேர்தலின் இறுதி நேரத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரை நீக்கினார். இவ்வாறான நடவடிக்கைகளால் தான் வாக்காளர்கள் குழப்பத்திற்கு உள்ளானார்கள், வாக்களிப்பதை தவிர்த்துக் கொண்டார்கள். இதுவும் எமது கட்சியின் பின்னடைவுக்கு காரணமாக இருந்தது
என கூறிய வாசுதேவ நாணயக்கார, நடந்து முடிந்தது நியாயமற்ற தேர்தல் எனவும் தெரிவித்தார்.
செய்திக்குறிப்பை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்து பேசியுள்ளார்கள். இதுகுறித்து அந்த கூட்டமைப்பின் தலைவரான மனோ கணேசன் அவர்களை தொடர்பு கொண்டு அரசில் அவர்கள் கூட்டணி இணைந்து செயல்படுமா என்று கேட்டேன்.
நிச்சயமாக இருந்து செயல்படும், அதில் ரெண்டு கருத்துக்கு இடம் கிடையாது. உண்மையிலேயே இன்று நாங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்திருந்தோம். அதுக்கு பிறகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை சந்தித்திருக்கின்றோம். எதிர்வரும் அரசாங்கமானது மைத்ரி ரணில் அரசாங்கமாக இருக்கப் போகின்றது, தேசிய அரசாங்கமாக இருக்கப் போகின்றது. இன்று ஐக்கிய தேச கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது பற்றியும் பிரதமர் அவர்களுக்கு விளக்கி சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அறுதி பெரும்பான்மை எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு தேவைப்படுகின்றது. ஸ்ரீலங்கா தலைவர் என்ற முறையில் ஜனாதிபதி அவர்கள் அதுக்கான முன் தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்தை உருவாக்கும் விஷயத்தில் அக்கறை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த உருவாக்கப்படும் அரசாங்கத்தை நிச்சயமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு பங்களிப்பை வழங்கும், அங்கத்துவம் பெறும்.
அப்படி என்றால் எவ்வளவு பேருக்கு அமைச்சு பதவிகள் வழங்க இருக்கின்றன என்பது குறித்து நீங்கள் ஏதாவது விவாதித்தீர்களா அல்லது பிரதமர் ஏதாவது கோட்டிட்டு காட்டினாரா?
மேலோட்டமாக பேசியிருக்கின்றோம். இன்றுதான் எங்கள் பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு பிறகு ஆரம்பித்திருக்கின்றது. பேச்சு தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் சில திட்டங்களை தொடர்ந்து முன்கொண்டு செல்லும் நினைக்கின்றேன். இது எப்படி இருந்தாலும் கூட இந்த கூட்டணி இருக்கக்கூடிய மூன்று பிரதான கட்சிகளான ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய சங்கம், மலையக மக்கள் ஆகிய மூன்று கட்சிகள் தலைவர்களும் சந்தித்திருக்கின்றோம். நான் மட்டுமல்ல என்னுடன் சேர்ந்து எங்களது கூட்டணி பிரதி தலைவர்களாக இருக்கக்கூடிய திகாம்பரம் அதேபோல் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்திருந்தார்கள். நல்லாட்சியை முன்கொண்டு செல்வதிலும் நல்லாட்சிக்கு அடுத்து அது நல்லாட்சி நம்ம ஆட்சியாக மாற்றுவதிலும் கூட நாங்கள் அக்கறை செலுத்தப் போகின்றோம் என்று கூறியிருக்கின்றோம். அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்.
மனோகணேசன், தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக 6 பேர் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்வாகி இருக்கின்றீர்கள். இன்று பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பொழுது உங்கள் முன்னணி சார்பாக தேசிய பட்டியலில் யாராவது நியமிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்களா? ஏனென்றால் உங்களை விட குறைவான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கட்சிகள் வந்து ஒன்றோ அல்லது இரண்டு உறுப்பினர்களோ அளிக்க வேண்டும் என்று பிரதமருக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.
உண்மையிலே இதே ஒரு சிக்கல் இருக்கிறது. காரணம், நாங்கள் 6 பேர் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தேர்தலுக்கு முன்னே நாங்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களிலே எங்களது வேட்பாளர்கள் நியமிக்கப்படும் சாத்தியம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது கொழும்பு மாவட்டத்தில் 2வது வேட்பாளர் நியமிப்பதிலே ஒரு தடங்கல் ஏற்பட்டது. 2 வேட்பாளர்கள் எங்களுக்கு தர முடியாது, தருவதற்கு சாத்தியம் இல்லை, நீங்கள் ஒருவரை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற மாதிரியான ஒரு பதில் தான் ஐக்கிய தேசிய கட்சியாளர் எங்களுக்கு தரப்பட்டது. அதே போல பதுளை மாவட்டத்திலே இன்று வெற்றி பெற்றக்கூடிய அரவிந்தகுமார் அவர்களுக்கு நியமனம் தர முடியாது என்று கூட அந்த கட்சி சொல்லிக்கொண்டிருந்தது. ஆகவே நுரளி மாவட்டத்திலே 3, கண்டியிலே 1, கொழும்பில் 1 தான் தருவதாக சொல்லியிருந்தார்கள். அதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களது மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே உரிய பிரதித்துவங்கள் தர வேண்டும், வேட்பாளர் நியமனம் தர வேண்டும் என்று நாங்கள் போராடி பேச்சுவார்த்தை நடத்தி அது பேச்சுவார்த்தை இறுதியிலே தான் நாங்கள் தேசிய பட்டியல் உறுப்பினை பெறுவதில்லை என்ற மாதிரியான ஒரு உடன்பாட்டுக்கு வந்து தான் நாங்கள் இந்த வேட்பாளர்களை நியமித்து நாங்கள் போட்டியில் எடுப்பட்டோம். காரணம், தேசிய பட்டியலில் ஒரு பெயர்களை போடுவது மூலமாக மாத்திரம் அது உடனடியாக நியமனம் கிடைத்து விடாது. ஒவ்வொரு கட்சிக்கும் 29 பேர் தேசிய பட்டியலில் போடப்பட வேண்டும். ஆனால் அந்த 29 பேருக்கும் நியமனம் நிச்சயமாக கிடைக்காது. என்றால் இன்று ஐக்கிய தேசிய முன்னணி கிடைத்திருக்கூடிய நியமனங்களை பார்க்கும் பொழுது ஆக அது 13 பேரை தான் நியமிக்க முடியும். ஆக 23 பேரிலிருந்து 13 பேர் நியமிக்க தேவை நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாங்கள் தற்சமயம் அந்த தேசிய பட்டியல் உறுப்பினை விஷயத்தை முன்னெடுக்காமல் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணியில் எந்த அளவுக்கு கூட்டணி எங்களது பங்களிப்பு வழங்க வேண்டும் நாங்கள் சம்பந்தமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம்.
உங்கள் முன்னணி சார்பாக 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் வந்து 5 பேர் மலையக பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். மலையகத்திலிருந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு அளித்து 5 உறுப்பினர்கள் தேர்வாவதற்கு வாக்களித்த மக்களுக்கு முதலாவதாக என்ன செய்ய போகின்றீர்கள்? அது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமருடன் அழுத்தம் கொடுப்பீர்கள் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்க முடியுமா?
செய்ய போவதை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டுதான் வாக்கிட்டிருக்கின்றோம். குறிப்பாக மலையகத்தில் இண்டகால பிரச்சனை இருக்கக்கூடிய காணியுரிமை பிரச்சனை, தனி வீட்டு உரிமை பிரச்சனை என்பவற்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். தோட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு குறைந்தபட்சமாக 7 பேச்சு காணி வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை ஏகமனதாக எடுத்திருக்கின்றோம். இடிவில் அது மாற்றப்பட முடியாது, அது அப்படி இருக்கின்றது. அரசாங்க தீர்மானமாக இருக்கின்றது. அது வர்த்தமானில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மலையக பல்கலைக்கழகம் என்று அவற்றை முன்னெடுக்கப் போகின்றோம். இதனால் வரை இல்லாத பாரிய அளவிலேயே மலையகம் சார்பாக வடகிழக்கு வெளிவந்து தமிழ் மக்கள் சார்பாக குரல் பாராளுமன்றத்திலே ஒழிக்கப் போகின்றது. அந்த உத்தரவாதத்தை தவையில் முற்போக்கு கூட்டணி தலைவரின் முறையில் நிச்சயமாக தரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக மலையகத்தில் மிகவும் பின்தங்கிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வளர்ச்சி குன்றிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையை தரம் உயர்த்துவதை நாம் கரை செலுத்தப் போகின்றோம்.
தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன். நேயர்களே, இலங்கையில் அமையவுள்ள இந்த தேசிய அரசு குறித்து உங்களது கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலம் நீங்கள் தெரியப்படுத்தும் அந்த கருத்துக்கள் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடும். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஜனநாயக போராளிகள் கட்சி என்று அழைக்கப்படும் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளார்கள். அந்த தோல்வி ஏன் ஏற்பட்டது, இதை அடுத்து அவர்கள் அடுத்து என்ன செய்யப் போகின்றார்கள் என்பவை குறித்து அந்த கட்சியின் தலைவர் நடேசப்பிள்ளை வித்யாதரனிடம் கேட்டார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தாங்கள் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் என்று கூறி அரசியல் செய்யலாம் என்பதை கடந்த 40 நாட்களுக்குள் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அதை ஒரு சாதகமான விடயமாக பார்த்திருக்கிறோம். ஏவிபியினர் செய்வது போல நாங்கள் காட்டியிருக்கிறோம். எங்களுடைய கடந்த கால விடயங்களை பற்றி பேசக்கூடியதான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எதிர்பார்க்கப்படுகின்ற சர்வதேச விசாரணை பொறிமுறையிலே புலிகளினுடைய தரப்பிலே அதற்கான சில தார்மீக பொறுப்புகளை ஏற்று முன்னிலையாவதற்கும் தயார் என்ற அறிவிப்புகளை முக்கிய போராளிகள் எங்கள் தரப்பிலிருந்து விடுத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் சாதகமான அம்சம்.
ஆனால் உங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்களே.
நாங்கள் மக்களுடைய ஆதரவை பெறவில்லை. 40 நாட்கள் தான் நாங்கள் களத்துக்கு வந்து, அதுவும் நாங்கள் திடீரென்று புலிகள் என்று சதுரடியாகத்தான் வெளிப்பட்டார்கள். அதனை சில முக்கிய மிதவாத கட்சிகள் எங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்தார்கள். இவ்வளவு துணிச்சலாக இவர்கள் வந்திருப்பதால் இவர்கள் ஒருவருக்கு நாங்கள் ரணிலால் இறக்கப்பட்டவர்கள், இன்னொருவருக்கு மஹிந்த ராஜபக்சவின் வழிகாட்டலில் இயங்குகின்ற புலனாய்வாளர்களால் இறக்கப்பட்டவர்கள், இன்னொரு இடத்திலே ரோவினால் நாங்கள் இறக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். இது கூட்டங்களில் மாத்திரமல்ல, காதோடு காதாக ஒவ்வொரு இடத்திலும் இந்த போராளிகள் புலனாய்வாளர்களால் இறக்கப்பட்டவர்கள் என்ற கதை திட்டமிட்ட முறையிலே பிரச்சாரப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு வேட்பாளர்களும் இந்த தேர்தலுக்கு செலவிட்ட செலவிலே 1/100 நாங்கள் செலவிடக்கூடியதாக இருந்தது. வீடு வீடாக சென்று ஒரு துண்டு நோட்டீஸ் மாத்திரம்தான் எங்களால் கொடுக்க முடிந்தது. எங்களால் போஸ்டர் கூட அடிக்க முடியவில்லை. நாங்கள் களத்துக்கு வந்திருக்கின்றோம் என்ற செய்தியே யாழ் குடாநாட்டில் இருக்கின்ற அல்லது கிளிநொச்சியில் இருக்கின்ற எங்களுடைய வாக்காளர்களை எட்டவில்லை. ஆகவே மக்கள் திசை திருப்பப்பட்டதன் மூலம் இந்த வாக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அல்லது எங்களிடம் இருந்து விலக்கப்பட்டிருக்கின்றது.
உங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை நீங்கள் முறியடித்து இருக்கலாம் அல்லவா? அதே நேரத்தில் அந்த மக்களுடைய ஆதரவை நீங்கள் பெற்றிருக்கலாமே.
நிச்சயமாக எங்களை தோற்கடித்தவர்கள் தோற்கடிக்க முன்னர் ஒரு கதை பேசினார்கள். அதாவது புலிகள் என்ற பெயரிலே இறங்கி புலிகளினுடைய பெயரை கெடுத்து விடுவார்களே என்று சொன்னவர்கள் இப்போது அது பற்றி குற்றச்சாட்டவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எங்களை புலிகளாக இருந்து புலனாய்வாளர்கள் பக்கம் திரும்பி சென்ற வகைராக்களை எங்களை முன்னிறுத்தினார்களே தவிர உண்மையான போராளிகளாக எங்களை காட்டுவதற்கான வாய்ப்பை விடாமல் ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் செய்வதற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவதற்கான நிதி வசதிகள், ஊடக வசதிகள் போன்றவை எங்களுக்கு இருக்கவில்லை.
இருந்தாலும் கூட தேர்தல் வரும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் செயற்பட்டு மக்களுடைய ஆதரவை நீங்கள் திரட்டி இருக்கலாம் அல்லவா?
ஜனவரி 8 பின்னர் தான் ஒரு நிலைமை வந்தது. அதன் பின்னர் தான் நாங்கள் மக்களை சந்திக்க தொடங்கினோம், போராளிகளை ஒன்றிணைக்க தொடங்கினோம். அதாவது ஜனநாயக வழிக்கு தாங்கள் வந்துவிட்டார்கள், வெளியே வரலாம் என்பதை இந்த தேர்தலுக்கு முன்னர் எப்படியாவது காட்டியாக வேண்டும் என்று அவர்களுடைய நெருக்கடி இருந்தது. இதில் காட்டாவிட்டால் இந்த வாய்ப்பு எவ்வாறு மாறுமோ, மீண்டும் வெளியே வர முடியாத நிலை தள்ளப்படுமோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. இந்த பின்புலத்திலே தான் அவர்கள் கூட்டமைப்பை நாடி வந்தார்கள், கூட்டமைப்பின் தலைவர்களை சந்தித்தார்கள். அவர்கள் எங்களை சேர்க்க முடியாதவர்கள், எங்களை அரசியலே தீண்டத்தகாதவர்களாக தள்ளிய நிலையிலே நாங்கள் எப்படியானும் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுப்பதன் மூலம் எங்களுடைய ஜனநாயக உரிமைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே விடாப்பிடியாக இருந்து இந்த செய்தியை செய்தோம். இதன் மூலம் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் முன்னாள் போராளிகள் என்று நாங்கள் களத்துக்கு வந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது.
இப்பொழுது மக்கள் உங்களை வந்து நிராகரித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
நாங்கள் இன்று அது பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். நிச்சயமாக மக்கள் மத்தியிலே நாங்கள் தொடர்ந்து வேலை செய்வோம். அஹிம்சை வழியிலே எங்களுடைய போராட்டத்தை அதிர்வுள்ள வகையிலே நாங்கள் மக்களோடு சேர்ந்து செயற்படுவோம். மிக குறுகிய காலத்திலே மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக, ஒரு கட்டமைப்பாக நாங்கள் எழுவோம்.
ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் நடேசப்பிள்ளை வித்யாதரனுடன் உரையாடியவர் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக இந்திய செய்திகள். இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் அதாவது ஐபிஎல்லின் முன்னாள் ஆணையாளர் லலித் மோடியை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்குமாறு சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போலிடம் இந்தியாவின் நிதியமைச்சகத்தின் அமலாக்கத்துறை கோரியுள்ளது. இதுகுறித்து ஒரு செய்திக்குறிப்பை தருகின்றார் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் முன்னாள் ஆணையாளர் லலித் மோடிக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கும் நடவடிக்கையை சிபிஐ மேற்கொண்டு வருகிறது. சிபிஐ எனப்படும் இந்தியாவின் மத்திய புலனாய்வுத்துறை இதற்கு தேவையான ஆவணங்களை இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீஸ் அமைப்பிடம் சமர்ப்பித்துள்ளதாக இந்திய ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. சட்ட ரீதியிலான பரிசீலனைகளை சரிபார்த்த பின்புதான் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. தற்போது பிரிட்டனில் வசித்து வரும் சர்ச்சைக்குரிய தொழிலதிபரான லலித் மோதியை சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பிலான குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யுமாறு மும்பை சிறப்பு நீதிமன்றம் கடந்த 5ஆம் தேதியன்று உத்தரவிட்டுள்ளது. இந்தியா வந்து விசாரணையை ஏற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு முன்னதாக அனுப்பப்பட்ட அழைப்பாணையை ஏற்று பதிலளிக்க லலித் மோடி வரவில்லை. இதன் காரணமாகவே ஜாமீனில் வெளிவர முடியாத கைது உத்தரவை மும்பை சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. சர்வதேச அளவிலான கிரிக்கெட் உலகில் மிகவும் பணப்புழக்கம் கொண்டதும் பிரபலமானதாகவும் கருதப்படும் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியை உருவாக்கியவர் லலித் மோடி என்றாலும், பின்னர் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக அவருக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வாழ்நாள் தடை விதித்துள்ளது. ஆனால் தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்ந்து மறுத்து வருகிறார். அதே சமயம் இந்தியாவில் நடைபெற்று வரும் இது தொடர்பான வழக்கு விசாரணைகளில் பங்கேற்கவும் அவர் ஆர்வம் காட்டவில்லை. இந்நிலையில் லலித் மோடிக்கும் இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே தொடர்பு உள்ளது எனும் குற்றச்சாட்டும் தற்போது ஆராயப்பட்டு வருகிறது. இதற்கிடையே இந்தியாவின் மத்திய புலனாய்வுத்துறை மேற்கொண்டு வரும் இது தொடர்பிலான நடவடிக்கைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அலுவலகத்தில் கூடுதல் நேரம் வேலை செய்பவர்களுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு பக்கவாதம் வரும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது. அது குறித்த கட்டுரை மருத்துவ சஞ்சிகையான லான்செட்டில் வெளியாகியுள்ளது. இது குறித்த ஒரு பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகிறார் சங்கீதா ராஜன்.
அதிக நேரம் வேலை பணி செய்பவர்களுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு பக்கவாதம் வரும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது. 500,000 அதிகமானவர்களை ஆராய்ந்ததில் இது தெரிய வந்திருப்பதாக லான்செட் மருத்துவ சஞ்சிகையில் வெளிவந்திருக்கும் கட்டுரை கூறுகிறது. அதிக வேலை நேரத்திற்கும் மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவதற்கும் இடையிலான தொடர்பு உறுதியில்லாமல் இருந்தாலும் அதிக அழுத்தமுள்ள வேலையும் மோசமான வாழ்க்கை தரமும் இதற்கான வாய்ப்பை அதிகரிப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். நீண்ட நேரம் பணியாற்றுபவர்கள் தங்கள் இரத்த அழுத்தத்தை அடிக்கடி பரிசோதிக்க வேண்டும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். வாரத்திற்கு 35 முதல் 40 மணி நேரம் வரை வேலை பார்ப்பவர்களோடு ஒப்பிடுகையில் 48 மணி நேரம் வரை வேலை பார்ப்பவர்களுக்கு இரத்த கசிவு ஏற்படும் அபாயம் 10% அளவுக்கு அதிகம் என இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. 54 மணி நேரம் பணியாற்றினால் இந்த அபாயம் 27% வரை அதிகரிக்கிறது. வாரத்திற்கு 55 மணி நேரம் பணியாற்றினால் இந்த அபாயம் 33% அதிகரிக்கும். இருந்தபோதும் இந்த ஆய்வு ஆரம்ப நிலையிலேயே இருப்பதாக லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியைச் சேர்ந்த டாக்டர் கிவி மகி கூறுகிறார். நீண்ட நேரம் வேலை பார்ப்பதும் நீண்ட நேரம் உட்கார்ந்தே இருப்பதும் மூளையில் இரத்த கசிவு ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கின்றன. நீண்ட நேரம் வேலை பார்த்தால் நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்க வேண்டியிருக்கும். இதனால் மன அழுத்தமும் அதிகரிக்கும். உங்களை பார்த்து கொள்ள நேரம் இல்லாது போய்விடும். இதுவே அந்த அபாயத்திற்கு காரணமாகிறது என்கிறார் தி ஸ்ட்ரோக் அசோசியேஷனை சேர்ந்த டாக்டர் ஹமீம். உட்கார்ந்திருக்கும் நேரத்தை குறைத்து கொண்டு உடல் உழைப்பை அதிகப்படுத்தி நல்ல உணவை சாப்பிடுங்கள். நீண்ட நேரம் வேலை பார்க்கிறோமா இல்லையா என்பதை விட இதுதான் முக்கியமானது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர்.
அலுவலகத்தில் கூடுதல் நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்பவர்களுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அதனால் பக்கவாதம் கூட வரும் வாய்ப்பு இருப்பதாக லான்செட் பத்திரிகையில் வந்த ஆய்வு குறித்த அந்த செய்தியை தமிழில் தந்தவர் சங்கீதா ராஜன். உலக அளவில் கிரிக்கெட் போட்டியில் ஆளுமை செலுத்தி வரும் இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்காரா இன்று கடைசி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் விளையாடுகின்றார். இந்தியாவுக்கு எதிராக கொழும்பில் இன்று தொடங்கிய போட்டியே அவர் கடைசியாக விளையாடும் டெஸ்ட் போட்டியாகும். குமார் சங்கக்காரா கடந்த 2000ஆம் ஆண்டு காலி கிரிக்கெட் மைதானத்தில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக தனது முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடினார். அந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அவர் நிக்கி போயே வீசிய பந்தில் 23 ஓட்டங்களை எடுத்து ஆட்டமிழந்தார். அந்த போட்டியில் இலங்கை அணி 1 இன்னிங்ஸ் மற்றும் 15 ஓட்டங்களால் வென்றது. அதனால் 2வது இன்னிங்ஸில் சங்கக்காராவுக்கு ஆடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. சங்கக்காரா தனது டெஸ்ட் வாழ்க்கையில் இதுவரை 38 சதங்களும் 52 அரை சதங்களும் அடித்துள்ளார். மிக அதிகபட்சமாக ஒரு இன்னிங்ஸில் அவர் எடுத்துள்ள ஓட்டங்கள் 319. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதுவரை, அதாவது இன்று வரை, 12,350 ஓட்டங்களை சங்கக்காரா எடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, சங்கக்காரா 133 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி அதில் 231 இன்னிங்ஸில் ஆடியுள்ளார். 17 முறை ஆட்டம் இழக்காமலும் இருந்துள்ளார். சராசரியாக அவரது டெஸ்ட் கிரிக்கெட்டின் ஆவரேஜ், அதாவது சராசரி ஓட்டம் என்பது 57.71. இவ்வளவு சிறப்பாக கிரிக்கெட் உலகில் ஆளுமை செலுத்தி வரும் சங்கக்காரா குறித்து கிரிக் இன்ஃபோ இணையதளத்தை இணைந்து உருவாக்கிய பத்ரி சேஷாத்ரி அவர்களுடன் பேசினேன்.
உலக அளவுல மிகவும் சாதித்த கிரிக்கெட் வீரர்கள், முக்கியமாக பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சங்கக்காரா வந்து அங்க ரொம்ப உச்சத்துல இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவருடைய விளையாட்டு ஸ்டைல், அவர் எடுத்திருக்கிற ரன்கள், கேப்டனாக இருந்து அணியை நடத்தினது அப்படிங்கறது எல்லாமும் தாண்டி கிரிக்கெட்டுக்கான ஒரு முகம் அப்படிங்கிறப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டா டெண்டுல்கர், திராவிட் அவர்களை முகமாக காண்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சங்கக்காராங்கிறவர் வந்து ஒரு ஜென்டில்மேன் பிக்சரை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டை பத்தி ஆழ்ந்து பேசக்கூடிய, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து நுட்பமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சிலர்ல திராவிட் மாதிரியேதான் நான் வந்து சங்கக்காராவை பார்ப்பேன். இலங்கையுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது சங்கக்காராவும் ஜெயவர்தனையும் ஒரு இரட்டையர்களாகவும், அதுலயும் ரொம்ப முக்கியமானவராக சங்கக்காராவாகவும் நான் பார்க்கிறேன். பேட்ஸ்மேன்கிற அளவுலயே அவர் வந்து மிகப்பெரிய சாதனையை பண்ணிடுறாரு. சங்கக்காரா இல்லாத இலங்கை அணி என்பது ஒரு முழுமையான அணியாகவே அதை பார்க்க முடியாது. இதுவரை சங்கக்காராவை பார்த்து விட்டு டெஸ்ட்ல அடுத்த டெஸ்டில் விளையாடும் பொழுது அந்த இலங்கை அணி வந்து நிச்சயமாக ஒரு குறைவுபட்ட அணியாகவே தோற்றமளிக்கும்.
குமார் சங்கக்காராங்கிற அந்த தனி நபருடைய அந்த பேட்டிங் ஸ்டைலை நீங்க எப்படி பார்ப்பீங்க, எப்படி விமர்சிப்பீங்க?
உண்மையில் இவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேனா மட்டும்தான் எனக்கு தோன்றது. அதனால அவர் வந்து ஒரு நாள் போட்டிகளில் அவர் வந்து சற்றே குறைவானவர் அப்படின்னு நான் சொல்லல.
அணியின் தலைவராக சங்கக்காராவை எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா இலங்கையிலேயே வந்து உலக கோப்பையை வென்ற அர்ஜுன ரணதுங்க, பின்னர் அவருக்கு பின்னால் அதிரடியா ஆடி தலைமை பொறுப்புக்கு வந்த சனத் ஜெயசூரிய, சங்கக்காராவினுடைய நெருங்கிய நண்பரும் கூட்டாளியுமான மகேல ஜெயவர்தன், இப்படி தொடர்ச்சியாக பல திறமையானவர்களை பார்க்கிறோம். சங்கக்காராவினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய சிறப்பா எதை கருத முடியும்?
அர்ஜுன ரணதுங்க வந்து தொடர்ந்து மிக முக்கியமான எதிரணிகளுக்கு எதிராகவும் மிக சிறப்பாக விளையாடி ஜெயிக்க வைக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை மனத்துல விதைத்ததுல வந்து அர்ஜுன ரணதுங்க மிக முக்கியமான இடத்தை பெறுறாரு. அதற்கு பிறகு பெரிய ஒரு வெற்றிடம் அங்க வந்தது. அதற்கு அடுத்து இந்த ட்வின்ஸ் ஜெயவர்தனாவும் குமாரசங்கக்காராவும் திரும்ப அந்த அணிக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அணித்தலைவராக, அணித்தலைவருடைய மிக முக்கியமான வேலையை வந்து அந்த மிக சிறப்பாக விளையாடக்கூடியவர்களை பார்த்து கொண்டு வர்றது, அவர்களை சரியானபடி அணிக்குள்ள அறிமுகப்படுத்தி கொண்டு வர்றது, அவங்க பயந்து போயிடக்கூடாது, அல்லது அவங்க வந்து அந்த ஒரு இன்டர்நேஷனல் அரேனாக்கு வந்த உடனே அது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திகைப்பு அவங்கள எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது, அவங்கள அரவணைச்சு கொண்டு போய் அவர்களுடைய மேக்சிமம் குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதை வெளிக்கொண்டு வருவதற்கான அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும். அந்த விதத்துல ரணதுங்காவுக்கு அடுத்து
சங்கக்காரா மாதிரி ஒரு மூத்த கிரிக்கெட் வீரரு கூட ஒரு கட்டத்துல வீரராக மட்டுமே தொடரணுமா, அல்லது அணியின் தலைவர் பொறுப்பையும் கூட ஏற்க வேண்டுமா அப்படிங்கிற அந்த நெருக்கடிகள் உள்ள ஆன பொழுது கொஞ்சம் அவர் சலனப்பட்டு போனாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.
சங்கக்காராவும் ஜெயவர்தனையும் ஒரு விதத்துல மாறி மாறி கேப்டனாக இருக்க வேண்டிய மாதிரியான ஒரு நிலை வந்தது. அது அவர்களுடைய கேமே அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாதிப்பு வர மாதிரி தோணும் பொழுது அவர்கள் வந்து தான் கேப்டனாக இருக்க விரும்பல, என்னுடைய விளையாட்டுல மட்டுமே நான் போக்கஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்தாங்க. கேப்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இலங்கையே தங்களை பார்த்து கொள்ளும் பொழுது முதல்ல ரணதுங்கா இருப்பாரு, அடுத்து சங்கக்காரா தான் என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப அர்ஜுன ரணதுங்கா மேலாம் வந்து ஆன்ஃபீல்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சில சமயங்கள்ல வந்து அவருடைய அந்த கோபமாக பேசுறதோ அல்லது கிரிக்கெட் எதிர்பார்க்கும் ஒரு தன்மையை காண்பிக்காதது அப்படிங்கறது வந்து நம்ம சில இடங்களில் பார்க்கலாம். ஆனா குமார சங்கக்காராவுக்கு வந்து அந்த விதத்துல கூட குறை சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனாலும் குறையே இல்லாத ஒருத்தர் இருக்க முடியாது. சொந்த விளையாட்டின் தரம் கொஞ்சம் குறையும் பொழுது அது அவர்களுடைய கேப்டன்சியை வந்து நிச்சயமாக பாதிக்குது. அப்ப அவர்கள் வந்து ஒரு கால் ஒன்று எடுக்க வேண்டியதா இருக்கு. நான் வந்து தொடர்ந்து கேப்டனாக இருந்து கொண்டு என்னுடைய பேட்டிங்கும் என்னுடைய விக்கெட் கீப்பிங்கும் செய்ய முடியுமா? இது தோனிக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பின்னாடி வந்தது. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது என்னுடைய கணிப்பில் சங்கக்காரா தன்னுடைய கேப்டன்சியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி இருக்கலாம். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய திறமையில வந்து அவர் தன்னுடைய பேட்டிங்கை வந்து மீண்டும் மேல எழுப்பி கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா அப்படி இல்லாம எனக்கு கேப்டன்சி வேண்டாம், நான் வந்து பேட்டிங்ல மட்டுமே என்னுடைய கவனத்தை செலுத்துறேன், என்னுடைய விக்கெட் கீப்பிங்ல கவனத்தை செலுத்துறேன் அப்படின்னு மாறும்பொழுது அவருடைய தன்னம்பிக்கை சற்றே அந்தந்த நேரத்துல குறைவாக போனதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது ஒரு சைக்கலாஜிக்கல் குறைபாடாக நான் பார்க்கிறேன்.
டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற உள்ள இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்காராவின் ஆளுமை குறித்து கிரிக் இன்ஃபோ இணையதளத்தை இணைந்து உருவாக்கிய பத்ரி சேஷாத்ரி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். சங்கக்காரா இன்று இந்தியாவுக்கு எதிராக விளையாடும் முதலாவது டெஸ்ட் போட்டியின் ஸ்கோர் விவரங்கள் என்ன உள்ளது என்பதை பார்ப்போம். இன்றைய முதலாவது நாள் ஆட்டத்தின் முடிவில் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு 319 ஓட்டங்களை எடுத்துள்ளது. துவக்க ஆட்டக்காரர் முரளி விஜய் 4 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு ஓட்டங்கள் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். ஆனால் அவருடன் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய லோகேஷ் ராகுல் 108 ஓட்டங்கள் எடுத்து இந்தியாவுக்கு ஒரு பலமான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. போட்டியின் 2வது நாள் நாளை. இந்த செய்தியுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.